கிறிஸ்தேசுக்குள் பிரியமாயிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துகள் கூட உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். கேட்ட தலைப்பாக கூட இருக்கலாம். அநேக சகோதரர்கள் இந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்கள் உங்கள் மத்தியில் பேசியிருக்கலாம். அப்ப பார்க்கும்போது நம்ம ஒரு புதிய காரியம் உங்கள் மத்தியில் வைக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனாலும் ஒரு வகையில பார்க்கும் போது இது ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா தலைப்பை பாருங்க, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்த சபையில கூடி வந்திருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது எல்லாருமே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இங்க அமர்ந்திருக்கிறோம். என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பந்தய பொருளை நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு உடன்படிக்கை பண்ண புதிய குழந்தைகள், ஏற்கனவே சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சிறார்கள், மற்றும் வயதிலையும் அறிவிலையும் ஞானத்திலையும் மூத்த சகோதர சகோதரர்கள், இவர்கள் எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக தான் இங்க நம்ம வந்திருக்கிறோங்கிறத மறக்க முடியாது. இப்ப அந்த ஒரு பாயிண்ட் நம்ம நினைத்திருக்கிறோம். அதே வேளையில பார்க்கும் போது ஜெயம் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறது இங்க நிபந்தனை இல்லை. அப்ப அங்க ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்ப ஜெயம் கொள்கிற போகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 144,000 பேர் தான். அது ஒரு லிமிட்டேஷன் உள்ள நம்பர்ஸ் தான். ஆனா இதுக்காக எடுத்துக்கொண்ட காலப்பகுதி பாத்தீங்கன்னா, அல்லது தேவன் அனுமதித்த காலப்பகுதி பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 200 நூற்றாண்டுகள் இன்னைக்கு நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா. அழைப்பு முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் என்ன உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளலாம். எப்படி உட்கார்ந்துருக்கோம் தெரியுங்களா? யாரோ இழந்து போன கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரோ இழந்து போகணும் அது கிரீடம், யாரோ இழந்து போன வாய்ப்பு அதை அடையறதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால இதுல உள்ள தகுதிகளை நம்ம முதலாவது வேறுபடுத்தி பார்க்கணும். என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவர்கள் யாரா வேணாலும் ஜெயம் கொள்ள வரலாம், ஆனா ஜெயம் கொள்ளும்னா இப்படிப்பட்ட தகுதிகளை உங்கள்கிட்ட இருக்கணும். என்னன்னா, ஒரு பந்தயத்துக்கு போராடுகிறவர்களை போல இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அதாவது வேதம் வரையறுக்கிற இரண்டு காரியங்கள். ஒரு காரியம், நீங்க ஜெயம் கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நீங்க ஜெயம் கொள்ளணும்னா நீங்க என்ன காரியம் செய்யணும்னா, இதற்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்து வரணும். அதுதான் இங்க நிபந்தனையா இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படிதான் இருந்தோம்னா, குழந்தைகளை போல இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனே உம்முடைய சித்தம் செய்ய எல்லா வகையிலும் நாங்கள் தாழ்த்துறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ஒத்துக்கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணோம். எப்படி பண்ணோம் கேட்டீங்கன்னா, அது கர்த்தர் சொன்ன விதமாக மார்க்கு 10:15 வாசிக்கலாம். மார்க்கு 10:15,
எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி.
ஆமா, இந்த ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்கணும்னா இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அல்லது தேவனுடைய சத்தியத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்ளணும். அதாவது சிறு பிள்ளைகளுக்கு உள்ள குணாதிசயங்கள் நம்மள காணப்படணும். ஒரு மாயமற்ற ஒரு அன்பு, எதையும் நம்புகிற ஒரு குணம், அதுகிட்ட இருக்க அந்த உண்மை, மற்றும் பிதாவை சார்ந்திருக்கிற அந்த ஒரு குணலட்சணம், இது நம்ம மத்தியில காணப்படணும். அப்படி காணப்படுகிறவையானால் நாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, முதலாவது படியை நம்ம எடுத்து வைக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய முதல் தகுதி, நம்ம சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம யார ஜெயம் கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளனா, அது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம யார நம்ம ஜெயிக்க வேணும். அப்ப உலகம், மாமிசம் மற்றும் பிசாசு, நமக்கு எதிராக நமக்கு யுத்தம் செய்கிற அந்த உலகம், மாமிசம், பிசாசு, இவைகளை நாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதையும் நாம் என்ன பண்ணிக்கணும் கேட்டீங்கன்னா, உறுதி செய்யணும். ஆனா இதை நம்ம உறுதி செய்யறதுக்கு முன்பாக நாம சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களா இருக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நான் என்னனே தகுதிப்படுத்திக் கொள்கிறேன், இதற்கு நான் தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது தேவன் வைக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் நான் என்ன பண்றேன், நான் எதிர்கொண்டு அதற்கு நான் என்னை தகுதி உள்ளவனாக கொள்கிறேன். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இது நிமித்தமா சத்திய நிமித்தமாக வரக்கூடிய எல்லா உபத்திரங்களையும் நான் என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது சகித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் கூட நாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம தேவன் நியமித்திருக்கிற அந்த இலக்காகிய கிறிஸ்தியேசுனுடைய அன்பாகிய அந்த பூர்ண அன்பை நான் அடைவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் கூட நாம் எடுக்க வேண்டியதா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தேவனுக்கு ஒரு உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாகவும் நாம் இருக்க வேண்டியதா இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை சோதிக்க வருகிறார். எப்படி சோதிக்க வர்றாருன்னு கேட்டா, நாம இங்கே தகுதி உள்ளவர்களா இருக்கலையாங்கிறத என்ன பண்ணிக்கணும் கேட்டீங்கன்னா, இங்கே நாம வந்து ப்ரூவ் பண்ணணும், அதாவது நம்ம நிரூபிக்கணும். இது பரலோகத்துல செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்ல, நம்ம தகுதி உள்ளவர்களா இல்லையாங்கிறத பூமியிலே நம்ம நிரூபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போ இதை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது வேறு வகையா சொல்றாரு. இந்த ஒரு போராட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பந்தய சாலையில ஓடுகிற ஒரு போராட்டத்தை போல இருக்கிறது. இப்ப ஜெயம் கொள்ளுதல் வேறு வகையில சொல்ல போனா இது ஒரு போராட்டம், பந்தய சாலையில ஓடுகிற ஒரு போராட்டத்துக்கு நிகரான ஒரு போராட்டமா இருக்குது அப்படிங்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தங்களுடைய நிருபங்கள்ல ஒன்று குறிஞ்சியர் 9:24-9:25 எழுதுறாரு.
போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாய,
9:24
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
பாத்தீங்களா, அப்ப பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, நிறைய வேறு ஓடலாம். எல்லாரும் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அந்த இலக்கடையத்தக்கதாக ஒரு உடன்படிக்கையை நம்ம யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது முக்கியம் இல்ல, யார் வேணாலும் உடன்படிக்கை பண்ணலாங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா தேவன் யார் வேணாலும் அதிமதிப்பாரு. அவர் பாக்குற சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் பந்தய பொருளை யார் தான் பெறுவாங்க? ஒருவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரியம், யார் அந்த தகுதியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மாத்திரமே என்ன பெற முடியும், அந்த பரிசை பெற முடியும். இதை நம்ம நிச்சயம் மனதில் வைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஓரன்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கைகளை நான் பண்றேன் தேவனே, உம்முடைய சித்தம் செய்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை உதரடவுல செய்யாம எப்படி ஓடணும்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஓட்டம் எப்படி இருக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும். இன்னொரு வகையில சொல்லணும்னா, நம்மளுடைய சிந்தை ஒரே சிந்தையா இருக்கும், இது மாறுபட்ட சிந்தைகளா இருக்கக்கூடாது. அதாவது பலதரப்பட்ட சிந்தைகளோட இந்த ஒரு சிந்தையை நம்ம என்ன பண்ண கூடாது, கலந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளால பரிசு பெற என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஒரு தடுமாற்றம் உள்ள ஓட்டமா தான் அது இருக்கணும். அப்ப தடுமாற்றத்தை விளக்கணும்னா சில காரியங்களை நம்ம நம்மளே சுதிச்செறிஞ்சு இதை விளக்க வேண்டியவர்களா இருக்கணும். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமா இருப்பாங்க. இச்சை அடக்க இருக்கணும். அப்ப இச்சை எங்க இருக்குது? அப்ப இங்க ரெண்டு காரியத்தை நம்ம பிரிச்சு பார்க்கணும். பந்தயத்துக்கு போராடுகிற நாம ஒரு பழைய மனுஷன் கிடையாது, நாம ஒரு புது சிருஷ்டி இல்லைங்களா. அதே நேரத்துல இத தடுக்கிற இச்சை எங்க தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ஏற்கனவே இருந்த ஜென்மஸ்வாவத்துல இருக்குது. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்ப நமக்கு எதிரா இருக்கிற அந்த ஜென்மஸ்வாவத்தை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்துக்கு கீழ்படுத்தணும். அதாவது மாமிசத்துக்கு விரோதமா இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய குணத்துல நம்ம அந்த மாமிசத்தை கீழ்படுத்தணும். அதாவது இதுல இன்னொரு வகையில நம்ம எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, இதுல யார் எஜமான் யாருக்கு அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கணும். எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை மாமிசம் ஆவிக்கு எஜமான ஆயிடுச்சுன்னா இந்த பந்தயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம் இல்லைங்களா. ஆவி எஜமான இருக்க நம்ம எல்லா வகையிலும் மாமிசத்தை என்ன பண்ணணும், ஆவிக்கு கீழ்படுத்துக்கிற முயற்சியில நம்ம சிரத்தை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு விடாமுயற்சி வேணும், பொறுமை வேணும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலும் இச்சை அடக்கம் வேணும், நமக்கு பொறுமை வேணும். அது இல்லாம இது விடாமுயற்சியோட கூட ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஓட்டமா இருக்குது அப்படிங்கறத நாம தீர்மானித்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னா இழந்து போகிறவர்கள் அநேகர், பெற்றுக்கொள்கிறவர்கள் 144,000 பேர் தான், ஜெயம் கொள்கிறவர்கள் 140,000 பேர் தான். ஆனா இழந்து போகிறவர்கள் எத்தனை பேர் தெரியுங்களா, அவங்கள பத்தி கிரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்ல திரள் கூட்டம் எண்ணிக்கை அடங்காதவர்களா இருக்கலாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்களா எங்கிருந்து வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க என்னுடைய ஆரம்பம் எங்கதான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நானும் இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறேன் அப்படின்னு வந்தவங்க தான் இவங்களும். ஆனா என்ன ஆயிட்டாங்க கேட்டீங்கன்னா, காலளவுல இவங்க வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. என்ன இந்த தடுமாற்றத்தை, இவங்களை தடுமாற்றத்தை ஏற்படுத்தின காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1:22 வாசிங்க. யாக்கோபு 1:22
அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
இங்க ரெண்டு வகுப்பார் இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, திருவசனத்தை கேட்கிறதோடு மட்டும் நிறுத்திக்கிறாங்க.
வருவாங்க, உட்காருவாங்க, சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன போகலன்னு கேட்டீங்கன்னா, போய் சேர வேண்டிய இருதயம் அல்லது சிந்தையில போய் அந்த சத்தியம் என்ன ஆகல, போய் டைஜஸ்ட் ஆகல, ஜீரணம் ஆகல, சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப தடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன்படி செய்யாத ஒரு நிலை. எது கொடுக்குது அந்த செய்யாத நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அப்போ கர்த்தர் நம்ம சொல்லும் போது மத்தேயு 13:22 விளக்குறாரு. அந்த தடுக்கிற அந்த ஒரு விஷயம் உள்ள போய் டைஜஸ்ட் பண்ணா ஜீரணிக்க முடியாம படிக்க, அந்த வளர்ச்சியை கெடுக்கிற ஒரு விஷயம் அங்க உள்ளுக்குள்ளே இருக்க, அந்த இருதயத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான்.
பாத்தீங்களா, இவங்களை நெருக்கி போற என்ன காரியம் பாத்தீங்களா, உலக கவலை, அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இவங்க என்ன பண்ணிருது, வளர்ச்சி இடாத படிக்க அப்படியே கெடுத்து போட்டுருது. நாளடைவுல இவங்களுக்கு இருந்த அந்த உற்சாகம் குறைஞ்சி கடைசி என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளாக அவங்க அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாம என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா, பலனற்றவர்கள் ஆயிராங்க. கிறிஸ்தேசனுடைய மனவாட்டி ஆகக்கூடிய தகுதி என்ன பண்ணிடுறாங்க, இழந்து போகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்லிப் தான் அது. இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துலதான் நடக்கும். அதனால திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறவங்க அவங்க ஒரு வகுப்பார், அதன்படி செய்கிறவர்கள் இன்னொரு வகுப்பார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சத்தியவசனத்தை கேட்கிறோத மாட்டம் இல்லாம அதை உள்ள கொண்டு போய் அதை தியானிச்சு, இது என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கும் வளர்ச்சிக்கும் அவசியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறாங்க அப்படிங்கறத நாம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியம் நடக்கும் போது கர்த்தர் இது எப்படிப்பட்ட ஒரு வழி அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 7:14
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
சிலர் இப்ப ஜீவனுக்கு போகிற வாசல், இது இன்னொரு வகையில சொல்லுனா, இது ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இடுக்கமும் நெருக்கமுமான வாசல். இது அந்த அளவுக்கு சௌரியமா இருக்காது நம்ம பிரயாணம் செய்யறதுக்கு. அப்போ இந்த ஜீவனுக்கு போகிற வாசல்ல ஒரு பந்தய சாலையில போராடுகிறவர்களை போல நாம பிரவேசிக்கும் போது இது நமக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காது. ஆவிக்கு சந்தோஷமா இருக்காதுங்களா, மனசுக்கு சந்தோஷமா இருக்காதா, இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய பழைய ஜென்ம சுபாவத்துக்கு இது பிடிக்காது. அது என்ன பண்ண தெரியுங்களா, புதிய சுபாவத்தை முன்னேறாதபடிக்கு தடுக்கும். பல விதமான உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவங்க என்ன பண்ண தெரியுங்களா, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து போடும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்களா, முன்னேற முடியாம நம்ம குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாக ஓட்டத்தை போட முடியாம என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, பரிசை இழந்து போயிருவோம். இது பரிசை இழக்க நேரிடக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இந்த ஒரு ஓட்டத்துல நம்ம கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இவைகளும் ஒண்ணு. ஏன்னா ஒருவேளை இந்த உடன்படிக்கை பண்ணிருக்கிற நாம இந்த பந்தய பொருள் நாம் பெறணும்னா ஒரே நேரத்துல மூன்று வேலைகளையும் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுங்களா, முதலாவது நம்ம தன்னைத்தானே வெறுக்கணும். நான் பழைய மனுஷன் இல்ல, நான் இப்ப புதிய சிந்தையை உடையவன், நான் இப்ப கிறிஸ்து இயேசுவை உடையவன், நான் தேவனை சித்தம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உறுதியா நம்ம இதயத்தோட நம்ம என்ன பண்ணுங்கன்னா, நாம ஒன்றுபடுத்திக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரே சிந்தையை நம்ம இதயத்தில் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுங்கன்னா, இதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை, என்னுடைய உரிமைகளை, நான் அனுதின பலிகளை என்ன பண்றேன், நான் செலுத்துறேன் அனுதின பலிகள். அதே நேரத்தில் இந்த மூலமா எனக்கு அடையக்கூடிய அந்த ஆவிக்குரிய குணலட்சணங்களை நான் வளர்த்திக் கொள்கிறேன். இந்த மூன்று காரியத்தையும் ஒரே நிலையில ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியவர்களா இருக்கும். இத ஒண்ணுல ஒண்ணு தவறுனா கூட என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, காலதாமதம் ஏற்பட்டு பரிசை இழந்து போக நேரிடும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ரொம்ப எச்சரிப்பாளர், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓடணும், எல்லாம் ஓடணும் இல்ல, எல்லா வகையிலும் ஓடலான்ட்டு, ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடணுங்கிறது தான் தேவனும் நினைக்கிறாரு, அப்போஸ்தலன் அவங்களுக்கு நம்ம எச்சரிப்பு விட்டுறாங்க அப்படின்னு நான் பாக்குறோம். அதை குறிச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க குறிப்பிடும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து போல எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தர் உடன்படிக்கை செஞ்சு என்னுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க வந்தீங்கன்னா எதை செய்யுங்க முதலாவது அப்படிங்கறத மத்தேயு 16:24 அங்க நமக்கு தெளிவா பேசுற. மத்தேயு 16:24,
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
ஆமா பாத்தீங்களா, அப்போ நீங்க கிறிஸ்தியேசனுடைய அடிச்சுவளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருந்து அந்த ஒரு கிறிஸ்தியேசனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, செய்ய வேண்டிய காரியம் இதுவென்றே வேற இல்ல, வேற வழி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நோ சாய்ஸ் அதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அந்த இடத்துல நம்ம சொல்றோம். என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்க என்ன பண்ணும், தன்னைத்தானே வெறுக்கணும். அது மட்டும் இல்லாம என் சிலுவையை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும், என்னை பின்பற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த இடத்துல குறிப்பிடறாரு அப்படின்னு நான் பாக்குறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை குறிச்சு இன்னொரு வசனத்தில் கூட வாசிக்கலாம், மத்தேயு 7 21 வசனம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
ஆமா பாத்தீங்களா, இங்க கர்த்தர் தாமே இங்க ஒரு வேறு ஒரு சாட்சியில மூலமா பேசுறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கற்பனை, தன்னைத்தானே வெறுத்தல், சிலுவை எடுத்துக்கொண்ட என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப தன்னைத்தானே வெறுத்தல் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்முடைய உலக உரிமைகளை இழக்கிற ஒரு காரியத்தை குறிக்குது, நம்மளுடைய பழைய மாம்ச சுபாவத்தை அங்க மறுதளிக்கிற காரியத்தை குறிக்குது. நம்ம பழைய மாம்ச சுபாவத்துக்கு ஏற்கனவே இறந்துட்டோங்கிற ஒரு விஷயத்த இங்க நினைப்பூட்ட வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம நீ பழைய மனுஷன் இல்ல, இனி என்னுடைய பழைய செய்கைகள் எது வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மறுதளிப்பேன், இன்னைக்கு அதுக்கு நான் வந்து பண்ண மாட்டேன், முன்னுரிமை தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாம பிதாவுடைய சித்தத்துக்கு முழுமையா நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எந்த வகையான ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரியம்னாலும் நம்ம பண்ணிடலாம், ஆனா தன்னைத்தானே வெறுக்கிறது ஒரு ரொம்ப ஒரு தைரியமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இதன் மூலியமா என்னென்ன எதிர்ப்புகள் வருதுங்கிறத கொஞ்சம் நம்ம நிதானிக்க வேண்டும். இப்ப தன்னைத்தானே வெறுத்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உரிமைகளை இழந்துறோம். எந்த உரிமைகள் கேட்டீங்களா, பரலோகத்துக்குரிய உரிமைகள் இல்ல, பூமிக்குரிய உரிமைகள். பூமியில என்னென்ன உரிமைகள் நமக்கு இருக்கு, வாழ்கிற உரிமை, வேற என்ன உரிமைகள் இருக்கு நமக்கு இல்லைங்களா? அப்போ இது எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு உரிமை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு உரிமை. எப்படி நீதி நிமித்தம் துன்பப்படும் கேட்டீங்கன்னா, இதன் மூலமா நம்ம ஏற்படக்கூடிய இழப்புகள் நம்ம கவனிக்கணும். முதலாவது நம்ம கூட இருக்கிறவங்களை இழக்க வேண்டி வரும், நண்பர்களை இழக்க வேண்டி வரும், தேவைப்பட்டால் நம்முடைய உறவினர்களை இழக்க வேண்டி வரும், பெற்றோர்கள் கூட சில வேலைகளை இழக்க வேண்டிய ஒரு காரணம் கூட ஏற்படலாம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன வேணும் தெரியுங்களா, இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த தைரியத்தை தான் சொல்றாரு தன்னைத்தானே வெறுத்தல் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு ஒரு தைரியம் மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு வைராக்கியம் கூட தேவைப்படுது. இந்த வைராக்கியம் நம்ம இடத்துல காணப்படுமா அப்படிங்கறது தான் அந்த ஒரு ஜெயம் கொள்கிற அந்த ஒரு தகுதியில ஒன்னா அங்க அடங்கியிருக்குது அப்படின்னு நான் பாக்குறோம். அப்போ அவருடைய தன் சிலுவை அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சோதனை, உபத்திரவம் மற்றும் ஏமாற்றங்கள், இந்த சத்திய ஓட்டத்துல ஓடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏமாற்றங்கள், அது மட்டும் இல்லாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் அல்ல, அது ஒரு மிகவும் ரொம்ப உபத்திரமான ஒரு காலப்பகுதியா கூட இருக்கும். அது மட்டும் இல்லாம அது நமக்கு எந்த வகையிலும் நமக்கு சாதகமா இருக்காது, நமக்கு சந்தோஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை நம்ம செய்யணும். ஆனா ஒரு நிச்சயம் நமக்கு நம்ம நல்லாவே இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் வந்து என்ன பண்ணிக்கிறார் தெரியுங்களா, அதனுடைய முழு பாரத்தையும் தன் மேல வைத்துக்கொள். இது ஒரு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். நம்ம சிலுவை எடுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, ஆனா அதனுடைய பாரத்தை சுமக்கிற யார் தெரியுங்களா, நம்ம கூட இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இதை நம்ம வந்து சோதனை செய்யறதுல அநேக வேலைகள் இது அப்படி நடக்குதா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்த்தாதான் இதனுடைய உண்மை புரியும். நம்ம இப்படி நம்ம சோதிச்சு பார்க்காத சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சிலுவை எடுக்கிறதுக்கு அநேக வேலைகள் நம்ம பயந்து என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம், அநேக சோதனைகளை நம்ம மறுதளிச்சிடறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது வந்து ஒரு புது கிறிஸ்தி சிருஷ்டியினுடைய சிந்தையின் கூட நம்ம சொல்லலாம். 2 Corinthians 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஆமா, நீ எல்லாமே நியூ தான், எல்லாமே நமக்கு புதுசுதான். இன்னைக்கு பழைய சிந்தைகள் நம்ம கிட்ட இல்ல, காணப்படாது. அதே நேரத்துல ஒரே இலக்கை நோக்கி நம்ம ஓடணும்னா நமக்குள்ள இருக்க காணப்படுகிற அந்த புதிய சிந்தை வேற விதமான ஒரு சிந்தை. அது நம்மளை சந்தோஷப்படுத்துற சிந்தை இல்ல, பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றது அப்படின்னா அது பிதாவுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கு. அந்த ஒரு நடக்கை, அந்த ஒரு அனுதின பலிகள், நம்ம அனுதினம் படுகிற துன்பங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்குது அப்படின்னு கூட நாம் பாக்குறோம். அப்போ ரோமர் 8:4 வாசிங்க.
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்.
அப்போ பாத்தீங்களா, இனி நம்ம மாம்சத்தின்படி நடக்க முடியாது. ஒருவேளை நியாயப்பிரமாணம் வேறு விதமா நம்ம இடத்துல காணப்படுமே, ஆனால் அது எப்படி நடக்கும் தெரியுங்களா, ஆவியின்படி நடக்கிறது மூலியமா தான் நடக்கும். இது அன்பின் கட்டளை, அன்பின் பிரமாணம். அந்த அன்பின் பிரமாணத்துக்கு நம்ம நிச்சயம் உட்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ இதை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்துல 6:8 எழுதுறார், வாசிங்க.
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
அப்ப மாம்சத்துக்கென்று விதைக்கிற ஒரு விஷயம் இல்லீங்களா, இப்ப மாமிசத்துக்கு விதிக்கிற ஒரு காரியம் இதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். சொந்த விருப்பங்கள், நம்மளுடைய சொந்த விருப்பங்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய நண்பர்களுடைய விருப்பங்கள், நம்மளுடைய உறவினர்களுடைய விருப்பங்கள், நம்மளுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்கள், இவைகளை நிறைவேற்ற நமக்கு எடுக்கிற பிரயாசங்கள், இதன் மூலமா நம்ம செலவு பண்ற அந்த ஒரு எனர்ஜி, நேரம் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாம அந்த அநீதியான காரியங்கள், இவைகளை எல்லாம் மாமிசத்துக்கு விதிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது அப்படிங்கறது அங்க நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆவிக்கு விதிக்கிற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, இது வேறு வகையான காரியங்கள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நேரம் காலம் மற்றும் எல்லா தாளந்துகளையும் தேவனுடைய காரியத்துக்கு முழுமையா நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பு கொடுக்கறது. இது ஒரு லா மாதிரி. எப்படி லான்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம மாமிசம் அழியுதோ அந்த அளவுக்கு புதி சிருஷ்டி வளரும். எந்த அளவுக்கு நம்ம மாமிசத்தை அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு புதிய சிந்தனை நமக்குள்ள வளரும். இது ஒரு ப்ரொபோஷனடா நடக்கிற ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு, இது இது 10% மாமிசம் அழியுதா, அப்ப 10% ஆவி வளரும். 20% ஆவி மாமிசம் அழியுதா, 20% ஆவி வளரும். இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற காரியம். இதுக்கு தேவையான காலப்பகுதியில் தான் தேவன் இப்ப நமக்கு கிருபையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அங்க உணர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அப்ப இது எல்லா வகையிலும் ஆவிக்கின்ற விதிக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப இந்த ஒரு காரியத்துல நம்ம முழு மனதோட அங்க செயல்படணும். அதாவது நம்மளுடைய முழு விருப்பங்களையும் நம்ம அதுல வைக்கணும். என்ன வைக்கணும் கேட்டீங்கன்னா, பிதாவுடைய சித்தம் செய்யறதுல நம்ம ஒரு விருப்பமா இருக்கிற அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வேறு ஒன்று இருக்கணும். இதற்காக நான் என்ன வேணாலும் நான் தாங்கிக்குவேன், இதன் மூலமா என்ற வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் நான் என்ன பண்ணிக்குவேன், சகித்துக் கொள்வேன். அப்ப இனிமேல் என்னுடைய வார்த்தைகளை நான் கவனிப்பேன், அது பிதாவுக்கு பிரியமா இருக்கும். இனிமேல் என்னுடைய செய்கைகளை கட்டுப்படுத்தி வைத்திருப்பேன் மாமிசத்துக்கு விரோதமாக, அது என் பிதாவை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் சிந்தை முழுவதும் பிதாவுடைய சித்தம் செய்கிறதுலே இருக்கும். இதுதான் கிறிஸ்தியசனுடைய சிந்தை, இதுதான் உண்மையான சிந்தையை பெற்றுக்கொள்ள நம்ம இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தைக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடிகளா இருக்கோம். இந்த சிந்தையை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக கூட இருப்போம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5-6.
கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்.
அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. யார் அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உடையவர்கள் அப்படின்னு கேட்டா, இவங்க தான் உண்மையிலே பந்தயத்துக்காக போராடுறவங்க. இவங்களுக்கு தான் அந்த ஜெயிக்கணுங்கிற எண்ணம், வைராக்கியம், அந்த சிரத்தை, அந்த வேகம், அந்த எனர்ஜி. ஏன்னா பந்தய போராடுறவங்க அப்போஸ்தலனாகிய பவுலங்க சொன்ன ஒரு காரியத்தை வேறு வகையா பாத்தீங்கன்னா, இது வந்து ஏதோ பந்தய சாலையில ஓடுகிற ஒரு ஓட்டம் கிடையாது. இது மலையேற மாதிரியான ஒரு சிரமமான ஒரு காரியம். மலையேறும் போது என்ன செலவு பண்ணு தெரியுங்களா, நம்ம முழு விருப்பம் வேணும், அதுல ஏறணுங்கிற விருப்பம் வேணும். அடுத்ததாக அதுக்காக நம்மளுடைய முழு பலத்தையும் பிரயோகிக்கணும். இதுல நிறைய சோர்வுகள் ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம பின்னிட்டு திரும்பக்கூடிய ஆபத்துகள் அநேகம் இருக்கும். ஏன்னா கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பந்தயத்துல நாம ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் உறுதியா நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, இலக்கு நோக்கி ஜாக்கிரதையா ஓட முடியும். அப்போ இந்த ஒரு விஷயத்தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க வேறு விதமா குறிப்பிடுறார் அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த உலக கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நம்ம கிட்ட ஏற்கனவே காணப்பட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட இனிமேல் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா நம்மளுடைய இறுதியத்தை ஆராய வேண்டியவர்களா இருக்கிறோம். அதை குறிச்சு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 6:25.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா?
பாத்தீங்களா, அப்ப இங்க பாருங்க, என்ன ஒரு எச்சரிப்பை பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இதெல்லாம் உலக கவலைகள். இது புது சிருஷ்டிகளிடத்துல காணப்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, புது சிந்தை இப்படிப்பட்ட கவலைகள் ஆழ்ந்திருக்காது. அது வேறு விதமான எண்ணங்களையும் கிறிஸ்தேசனுடைய சிந்தைகளை வாய்க்கப்பட்டதாக, அது பிதாவின் சத்தம் செய்யறதுக்காக எல்லா வகையிலும் இனி அவருடைய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போங்கிற கவலைகளில் அது ஆழ்ந்திருக்காது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், ஒருவேளை நம்ம வந்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதா? இன்னைக்கு நம்ம நம்மளுடைய குடும்பத்தாருக்காகவும், நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம சேர்த்து வைக்கிறது, அவங்களுடைய உணவுக்காகவும் உடைக்காகவும் நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய நேரத்தையும் செலவு பண்றது இது கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு வந்து கவலை, இன்னொன்னு வந்து ஜாக்கிரதை. ரெண்டுக்குள்ள வேறுபாடை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கவலைங்கிறது வேற, ஜாக்கிரதைங்கிறது வேற. அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத எங்களுக்கு கர்த்தர் ஏன் சொன்னாரு கேட்டா, அன்றைய தினத்துக்குரிய தேவைகளை நம்ம சந்திக்க பலனிருந்தா போதும் அப்படிங்கறத அவருடைய நோக்கமா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா நாளைய தினங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிற அந்த ஒரு வைராக்கியம் இங்க இருக்கக்கூடாது. அப்போ அதீதியான தேவைக்கு மீறி நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் உலக பொருள்லையும் இப்படிப்பட்ட உணவுகளையும் இப்படிப்பட்ட உடைகள்லையும் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி அதன் மூலமா புதுசினுடைய வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத அங்க நம்ம குறிப்பிடறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலம் இப்படிப்பட்ட கவலைகள்ல தான் ஆழ்ந்திருக்குது. அவங்க எப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீலயம் போன்ற ஆவிய உடையவர்களா இருக்காங்க. பீலயம் என்ன வேலையை பண்ணிட்டு இருந்தாரு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வெகுமதி எங்க எதிர்பார்த்தாரு? வெகுமதி எங்க எதிர்பார்த்தாரு? ஆமா, பூமியில் எதிர்பார்த்தாரு இல்லைங்களா? இது பிலேயம்னுடைய ஆவி. கிறிஸ்துவ மண்டலம் அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை பண்றவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வெகுமதியில் எங்கிருந்து எதிர்பார்க்கிறாங்க? உலகத்திலிருந்து எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தேவனுடைய பார்வையில நமக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம சந்தோஷத்தோட கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னா நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதி பூமியில இல்ல. அது எங்க இருக்கு தெரியுங்களா? பரலோகத்துக்குரியது. அது பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு. இங்க நாம இங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா ப்ரூவ் பண்ணாதான் பரலோகத்துல போய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எங்கேயுமே நீங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளை இடல. இது பீலயனுடைய ஆவி. அதனால இப்படிப்பட்ட அதீத கவலைகள் நமக்குள்ள ஏற்படக்கூடாது, நம்ம இடமளிக்க கூடாது. இந்த அதீத கவலைகள் தான் ஆவிக்குரிய அந்த ஒரு புது சிருஷ்டியை நெருக்கி போடுக்கிற கலை. அது வளர்ச்சி அடையாதபடிக்கு அது என்ன பண்ணும்? நெருக்கி போடும் அப்படின்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட சொல்லு கேட்டீங்கன்னா, இது இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை. சிலர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள்லாம் எடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் இவங்களையும் அனுசரிச்சு போகலாம், தேவனையும் அனுசரிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முடிவு எடுப்பாங்க. இது ரெண்டு இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த இருமனம் உள்ள வாழ்க்கையில ஒரு நிதானமான ஓட்டத்தையோ ஒரு சீரான வேகத்தையோ நம்ம காட்ட முடியாது. வாசிங்க யாக்கோபு 1:8.
இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
அப்போ பாத்தீங்களா, இந்த வழிகள் நம்ம போகக்கூடிய இலக்கு இது வந்து நிலையற்றதா இருக்கும். இந்த இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கையில, இந்த இருமனம் உள்ள ஓட்டத்துல. அப்ப ஒரு மனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்பு வைத்துக் கொண்டக்கூடிய காரியங்கள்ல அந்த ஒரு மனம் இருக்கு. இன்னொரு மனம் என்ன தெரியுங்களா, பரலோகத்தை நோக்கியும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் நிச்சயமா நமக்கு பலனை கொடுக்காது, அது இழந்து போகத்தான் செய்யும். அப்போ ஒரு அன்பு பூமிக்குரியதா இருக்குது, இன்னொரு அன்பு தேவன் மேல இருக்கிற பரத்துக்குரிய அன்பா இருக்குது. இந்த ரெண்டு அன்புல எதை நம்ம செய்ய தீர்மானிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம செய்ய முடிவு எடுக்கலன்னா நம்ம ஜெயம் கொள்வீர்களாக ஆக முடியாது. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டீங்கன்னா, இழந்து போயிருவோம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அதை குறிச்சு கர்த்தர் பேசுறாரு, மத்தேயு 6:24.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
ஆமா, நமக்கு இரு எஜமான்கள் இல்ல, நமக்கு இருக்கிற ஒரே எஜமான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் மூலமா நமக்கு கற்பனைகளை கொண்டு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவங்களுடைய கற்பனைகளையும் இவங்க என்ன சித்தமா நமக்கு செய்ய விரும்புறாங்களோ அவைகளை செய்யவும் தான் நம்மளுடைய இருதயத்தை நம்ம தயார்படுத்தி வைக்கணும். இருமனம் உள்ளவன் தன்னை விலைகள் எல்லாம் நிலையவற்றவனா இருக்கிறான். அப்ப நம்மளால ஒரு சீரான ஓட்டத்தை ஓடணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்க வேண்டியது ஒரே தீர்மானம் தான், அது அந்த இலக்கு. கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை எனப்படுகிற அந்த ஒரு விளக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியை பாருங்க, இந்த பூமி நம்மளை விளைவிக்க அநேக வலைகளை நமக்கு உள்ள வச்சிருக்கு. அப்ப பாருங்க, நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த இலக்கை இழந்து போக செய்யத்தக்கதாக இந்த பூமியில அநேக வலைகள் இருக்கு. இந்த வலைகள் அநேக ரூபங்கள்ல வரும். உதாரணத்துக்கு நம்மளுடைய அலுவல் ரீதியில வரும், நம்மளுடைய உறவினர்கள் ரீதியில வரும், அல்லது நண்பர்கள் ரீதியில வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வந்து நமக்கு நினைப்பூட்டுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. இயல்பாவே பலகீனமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிருந்தீங்களா, அந்த வாழ்க்கையை பத்தின கற்பனை ஓட்டத்தோட போய் என்ன பண்ணிருந்தீங்களா, இந்த இலக்க நினைக்காம போயிடும். இது ஒரு விதமான ஒரு வஞ்சனை. இது சாத்தானுடைய யுக்தி அப்படின்னு சொல்லலாம். பிசாசு செய்கிற அநேக யுக்தியில இதுவும் ஒண்ணு. இன்னும் அநேக யுக்திகள் வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு கோபம், பேராசை, பொறாம, இவைகளெல்லாம் சாத்தானோட யுக்திகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா, நம்ம ஆவிக்குரியவர்கள் இல்ல அப்படிங்கிற நிரூபிக்க போராடக்கூடிய ஒரு காரியம். ஆனா நம்ம எப்படிதான் போராடணும் தெரியுங்களா, இல்ல நான் ஆவிக்குரியவர்கள் தான், நான் தேவனுடைய சித்தம் செய்ய தான் வந்திருக்கிறேன், நான் நீ பழைய மனுஷன் இல்ல. இப்படிதான் ஆவிக்கு விரோதமாக மாமிசமும் மாமிசத்துக்கு விரோதமாக ஆவியும் சதா போராடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத பாக்கிறோம். இந்த யுத்தத்துல ஒருவேளை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வந்து பின்வாங்கினாலும் நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியாது, மீண்டும் முன்னேறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க சொல்லி பிதாவாகிய தேவன் எங்கேயுமே நமக்கு என்ன பண்ணலன்னு கேட்டி நான் வாக்குத்தங்களை கொடுக்கல. அது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் நிர்வாகம் 3:2-10 வாசிங்க.
பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே.
பாத்தீங்களா, அப்போஸ்தலர் இருப்பாருங்க, எவ்வளவு கவலைப்பட்டு எழுதுறா இருப்பாருங்க. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு, நம்மளுடைய பலகீனம் பத்தி தெரிஞ்சு, நம்ம எங்க விழுந்து போயிருவோம் அப்படிங்கறத சரியானபடி நிதானிச்சு இங்க ஒரு எச்சரிப்பா கொடுக்கிறாரு. என்ன தெரியுங்களா, பூமியில உள்ளவைகள் அல்ல, ஜெயம் கொள்கிறவர்கள் பூமியில உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடணும், பரத்தக்குறவைகளே நாடணும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டம் தான் நம்மளை இந்த ஒரு உலகத்தை ஜெயிக்க நமக்கு உதவியே செய்யும். அது மட்டும் இல்லாம நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பழைய மனுஷனுக்கான சுபாவத்துக்கு மறித்து போயிட்டோம். பழைய மனுஷ சுபாவத்துக்கு நீ நம்ம பிழைத்திருக்கல, நம்ம மறித்து போயிட்டோம். நம்ம ஜீவன் இப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளா இருக்குது. அதனா இடுக்கணும் நெடுக்கணுமான அந்த வழிகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பிரவேசிக்க போராடிட்டு இருக்கிறோம். ஜீவனுக்குள்ள பாதையில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னா அந்த இலக்கு கிறிஸ்தேசனுடைய சிந்தையா இருக்கணும் நமக்குள்ள. அது மட்டும் இல்லாம நம்ம எப்ப வெளிப்படுவோம் இந்த புது சிருஷ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மகிழம் வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட அங்க வெளிப்படுவோம். அதற்காக நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிராராதனையான பொருளாசை, இதனுடைய மொத்த வடிவம் என்னன்னு தெரியுங்களா, பொருளாசை தான் இவைகள் எல்லாம் காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து அசுத்தமான காரியங்கள் எல்லாம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அநீதியான காரியங்கள் எல்லாம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அடிப்படையான காரணம் நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் பொருளாசை, கவிட்னஸ் சொல்லக்கூடிய அந்த பொருளாசை பேராசை தான் இருக்கும். நீங்க உலகம் நம்மளை விட்டுட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எதுக்காக இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி ஓடிட்டு இருக்காங்க, எல்லாம் பொருளாசை தான் காரணம். என்னதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தரை துன்புறுத்துறாங்க, என்னத்துக்காக இன்னொருத்தரை வந்து அழித்து போடுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா, இந்த பொருளாசை தான் இருக்கும். அதனால இவர்களை ஒன்று பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்க. அது மேல நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, கருணை காட்டாதீங்கிற, அது மேல கொஞ்சம் கூட இறக்கப்படாதீங்கிற, கருணையே வேணாம் அது மேல. ஏன்னா ஒருவேளை நீங்க அது மேல கருணை காட்டி அதை விட்டீங்கன்னா, அது என்ன பண்ணிருந்தீங்களா, உங்க ஆவிக்குரிய மனுஷனை புது சிருஷ்டி என்ன பண்ணிடும், அழித்து போடும். அதனாலதான் அப்போ என்ன சொல்றா, மாம்சத்துக்கு விரோதமா ஆவி இருக்குது, இதை எப்ப கொலை செய்யலாம் அப்படின்ட்டு, ஆவிக்கு விரோதமா மாம்சம் இருக்குது, என்ன பண்ணலாம், இதை எப்ப அழித்து போடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய சிந்தையும் விருப்பமும் எதுக்கு எதுக்கு ஆதரவா இருக்கணும் தெரியுங்களா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் நம்ம எப்பயும் ஆதரவா இருக்கணும். எப்பயும் நம்மளுடைய சிந்தை பிதாவுடைய சித்தம் செய்யறதா இருக்கும், பிதாவுடைய சித்தம் கூட இவையா தான் இருக்குது. இவைகளை உண்டு பண்ணிக்கிற நம்மளுடைய சரீர அவயங்களை என்ன பண்ணும், அழித்து போடணும். ஏன்னா உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா, கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகளா இருக்கு, அவங்க மேல தேவனுடைய கோபாக்கன் இருக்கு, அதனாலதான் தேவன் அவங்கள பாக்கல. இன்னைக்கு நம்மள பாக்குறாரு அப்படின்னா, கிறிஸ்தியனுடைய நீதினால மாத்திரம் இல்ல, நம்ம பண்ண உடன்படிக்கையும் ஒரு காரணமா இருக்கு. நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணமோ அத தேவன் கருணையோட கூட நோக்கி பாக்குறாரு. நீங்க என்னோட படம் உடன்படிக்கை பண்றதுக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், ஆனா அதுக்கு தேவை ஒரு நீதி, அதுக்காக என்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறேன். அந்த நீதி நீங்க என்ன பண்ணீங்க, நான் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலத்துல நீங்க பயன்படுத்திங்க. இந்த காலம் வெகு நாள் இல்ல, சமீபமா இருக்குது, ரொம்ப கொஞ்சமா இருக்குது. ஏன்னா அழைப்பு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இழந்த போனவங்களுடைய கிரீடத்தை பெறதுக்கு தான் நாம எல்லாரும் காத்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை கிரீடங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புல அந்த கிரீடங்கிறது நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்கா இருக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா நம்மளும் முற்காலத்துல அப்படிப்பட்டவர்களா தான் இருந்தோம். எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சுட்டு தான் இருந்தோம். நம்மகிட்ட பணத்தாசை இந்த வாழ்க்கையில் இல்லைங்களா? பணாசை இருந்துச்சுங்களா இல்லையா? நிச்சயமா இருந்துச்சு. பதவி ஆசை இல்லையா? இருந்துச்சு. எல்லாரோடையும் நம்ம நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா நம்மகிட்ட? எல்லா ஆசைகளும் இருந்துச்சு. எல்லாரோட உயர்ந்த படிப்பை படிக்கணும், எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு நிலையை அடையணும், எல்லாருக்கும் முன்பாக புகழ்ச்சியோட வாழணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப நமக்கு அந்த எண்ணம் இருக்கணுமா? இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதை தான் அந்த எண்ணங்களை நீங்க என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்கள் அப்படிங்கிற. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணாம். இது புது சிருஷ்டிக்கு சாதகமான எண்ணங்கள் அல்ல. நீங்க பழைய மனுஷனுக்கு இடம் கூடாதிருங்கள். அவனுடைய சிந்தைக்கோ அவனுடைய விருப்பங்களுக்கோ இடம் கூடாதிருங்கள். ஒருவேளை நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க இழந்து போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரீடத்தை, அந்த பரிசு பொருளை நீங்க இழந்து போயிருவீங்க அப்படிங்கறது அப்போஸ்தலன் இங்க பவுலினுடைய அந்த ஒரு எச்சரிப்பா கூட இருக்குதா பார்க்கிறோம். அது மட்டும் இப்பொழுது நம்ம கிட்ட காணப்படுகிற அந்த கோபமாகிய சினம், மூர்க்கங்கிற சீற்றம் இல்லைங்களா, பொறாமங்கிற தீமை, இவைகள் எல்லாம் எங்கிருந்து கிளம்புது தெரியுங்களா? வாயிலிருந்து கிளம்புது. இது எப்படி வருது தெரியுங்களா? தூஷணமான வார்த்தைகளா நம்ம கிட்ட இருந்து வந்து. ஆனா தூஷணமான வார்த்தைகள் இங்கிருந்து வரல, எங்கிருந்து வருது தெரியுங்களா? எங்கிருந்து வருதுங்க? உள்ள இருந்து வருது, சிந்தையிலிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளை நாமளே சுத்திகரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்மளை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கல என்ன பண்ணாது தெரியுங்களா? உள்ள போற அந்த வார்த்தையாங்கிற விதை உள்ள முதைக்காது. என்ன பண்ணிருந்தீங்களா? ஏற்கனவே உள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் அது என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். எவ்வளவு ஒரு ஒரு நம்ம ஒரு உணர வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்களா? அழிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்த நம்ம வளர்க்க கூடாது. அப்ப நம்ம ஜாக்கிரதைகளெல்லாம் இருந்து நம்மளுடைய சிந்தைகளை இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இனிமேலும் நிகழாத வண்ணம் நம்ம என்ன பண்ணணும்? மாமிசத்தை நம்ம எதிர்த்து நிக்கிறவர்களா இருக்கும். பிதாவினுடைய அந்த ஒரு வல்லமையோட கூட மாமிசத்தை எதிர்த்து நிக்க முடியும் நம்மளால. ஏன்னா அப்போஸ்தலனுடைய அந்த ஒரு ஆலோசனை பார்த்தீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பிசாசை என்னைக்காவது ஏத்து நின்று இருக்கோமா? பிசாசை பார்த்து பயப்படுறங்களா? ஏத்து நிக்கிறோமா? பயப்படுறோம். ஆனா தேவன் எங்கேயாவது நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆலோசனை சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லல. அப்படி சொல்லாத ஒரு விஷயத்தை நாம ஏன் பயப்படணும்? அப்ப நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? விசுவாச குறைச்சலே நம்முடைய எல்லா பயங்களுக்கும் காரணமா இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அன்பான சகோதர சகோதரிகளே. விசுவாச குறைச்சல், ஏன்னா விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமாவும் இருக்க முடியாது. நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. விசுவாசம் தான், நம்மளுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க போற ஜெயம். அதனால நம்மளுடைய பயம்னு ஒருத்தர் இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்படும். தீமையான விஷயங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பழைய மனுஷன் இல்ல. இந்த ஒரு தீர்மானம் நமக்குள்ள கொண்டு வரணும். நாம பழைய மனுஷனா இருந்தாதான் பழைய காரியங்களுக்கு பயப்படணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம புது எஜமானுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊழி செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம புது எஜமான் பழைய எஜமானோட எப்படி இருக்காரு? எப்படி இருக்காருங்க? சாதாரணமான இல்ல, சர்வ வல்லவரா இருக்கிறாரு. ஏன் இதை நம்ம உணர மாட்டேங்கிறோம்? இதை நமக்குள்ள வைக்கும் போதுதான் நம்மளுடைய விசுவாசம் பலப்படும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்கணுமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம முடிவு செய்யணும். அதனால ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாம பழைய மனுஷனும் அவனுடைய செய்களை என்ன பண்ணும்? களைத்து போடணும். களைத்து போடணுங்க. அப்போ இப்போ ரீசெண்டா சொல்றாரு, ஆனா உண்மையிலே களைத்து போடணும் இல்ல, என்ன பண்ணிருங்க? அழித்து போட்டுருங்க. அவனுக்கு கருணையை காட்டாதீங்க, பழைய மனுஷனுக்கு கருணையை காட்டாதீங்க அப்படிங்கிறார். 2 கொரிந்தியர் 7:1.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
ஆமா, பரிசுத்தோட தேவ பயத்தை பூரணப்படுத்த கடவோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிந்தைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நீ நம்ம அதை ஜாக்கிரதையா பார்த்து என்ன பண்ணுங்க, பரிசுத்தத்தை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டியவர்களாக கூட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால நம்ம பழைய மனுஷனும் அவனுடைய செய்களை என்ன பண்ணனா களைத்து போடணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பந்தய பொருளை அடைய முடியும். இந்த ஒரு யுத்தத்துல நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம நினைச்சிருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான ஒரு யுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமா கிடையாது. இது சோர்ந்து போகாத ஒரு யுத்தம். ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து போக இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் சோர்ந்து போகாமல் நற்கைகளை செய்கிறவர்களுக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பூர்ணந்த நிச்சயத்தோட என்ன பண்ணிக்கலாம்? உறுதியா நம்பலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரோமர் 12:2.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
ஆமா பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்ப இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு வார்த்தை வருது. இந்த கன்ஃபார்ம் வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியும்? அனுசரித்தல். அப்போ இப்போ நம்ம அந்த வார்த்தையை போட்டு இங்க படிக்கும் போது, நீங்கள் உலகத்தோடு அனுசரித்து போகாமல், அனுசரித்து போகிறது எதை குறிக்கிறது தெரியுங்களா? ஒரு காம்ப்ரமைஸ், எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ். ஏன்னா எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க. எப்படி வேண்டப்பட்டவங்க கேட்டீங்கன்னா, இந்த வேண்டப்பட்டவங்க இல்ல, இவங்க ஏற்கனவே நம்மளுடைய முந்தின வாழ்க்கையில நம்மளோட தொடர்பு உள்ளவங்க. அநேக விஷயத்துல நமக்கு ஆறுதலா இருந்திருக்கிறாங்க. அந்த ஆறுதல்ல நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல எந்த நன்மையும் இருந்திருக்காது இல்லைங்களா? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவங்க பண்ணிருப்பாங்க. உலகத்தினுடைய ஆதாயமே வேற விதமா இருக்குது. அது ஒன்னு கொடுத்துட்டு இன்னொன்னு எதிர்பார்க்கிற ஆதாயம். நீங்க ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அது திருப்பி உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்க தெரியுங்களா? நன்மை எதிர்பார்க்கும். நீங்க தீமை செஞ்சீங்கன்னா மறுபடியும் அது என்ன பண்ண தெரியுங்களா? உங்களுக்கு மீண்டும் அந்த தீமையை செய்யறதுக்கு காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இது இப்படிப்பட்ட ஒரு உலகம். ஆனா புது சிருஷ்டிகளாகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களா இல்லாம உலகத்துக்கு அனுசரித்து போகக்கூடாது. இதன் மூலியமா நம்ம அடையக்கூடிய அந்த ஒரு விரோதம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா அது நம்முடைய சொந்த குடும்பத்திலேயாகட்டும் இருக்கலாம். தேவனுக்கு மீறி எந்த ஒரு அன்பையும் நம்ம செலுத்திடக்கூடாது. தேவனுக்கு மீறின அன்புனா உலகத்துல நம்ம அன்பு செலுத்துறத நிறுத்திக்கிறோம். அடுத்ததாக அந்த அன்பு எங்க நம்ம செக் பண்ண வரும் தெரியுங்களா? நம்மளுடைய குடும்பத்துல தான் வருவோம். குடும்பத்துல முதலாவது தாய் தகப்பன்மார், அதை கூட நம்ம ஒத்துக்குவோம். தாய் தகப்பன் கூட நான் ஒதுக்கி வச்சிடறேன். ஆனா அடுத்த அன்பு எங்க வரும் தெரியுங்களா? கணவன் மனைவியிடையே வரும், பிள்ளைங்கள்ட்ட வரும். இவங்க மேல அன்பு வைக்கக்கூடாது தேவன் எங்கேயுமே சொல்லலைங்க. இவங்க மேல அன்பு காட்டுங்க. ஆனா அன்பு தேவனை மீறி போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுதான் முழு இருதயத்தோடு தேவனத்துல அன்புக்குற ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கு. முழு இருதயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முழு விருப்பத்தோட தேவனத்துல அன்பு கூறணும். அந்த முழு விருப்பம் முதலாவது பிதாவுடைய சித்தம் செய்யறதுல கவனமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்கள் பூமியில உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகள் என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கலாம். நற்கீர்த்தி உள்ளவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளே நீங்க என்ன பண்ணுங்க, நாடுங்க அப்படிங்கறது அங்க அப்போஸ்தலன் ஆகிய பவுலினுடைய அங்க ஒரு ஆலோசனையா கூட இருக்குது அப்படின்னு பாக்குறேன். அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம முதலாவது கவனமா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்த கவலை அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இன்னைக்கு உண்மையிலே நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வருமானத்தை தேடுவர்களா தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில. அப்ப வருமானங்கிறது நம்முடைய கடமை செய்யறதுக்கு அவசியமானதா கூட இருக்கு. ஆனா இந்த வருமானம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இதுக்கு ஒரு எல்லையை நம்ம வகுக்கணுமா கூடாதா அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொன்னு பாருங்க, இந்த ஜெயன் கொள்கிறதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நம்மளுடைய ஐஸ்வர்யமான ஒரு உலக கவலை. இந்த ஒரு வருமானம் எப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை நம்ம கொண்டு இருக்கணும்? இந்த வருமானம் ஒரு எந்த எல்லைக்குள்ளாக இருக்கணும்? ஏன்னா எது பாதிக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புதிய சிஷ்ணனுடைய வளர்ச்சி பாதிக்க கூடாது. இப்ப இந்த இடத்துல நம்ம கேட்கலாம், அப்ப தேவன் வந்து, ஏன்னா இந்த ஒரு சம்பவம் இங்க நிகழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல சில உபதேசங்களையும் கற்பனைகளும் அங்க நமக்கு பாடமா கொடுக்கிறாரு. அந்த பாடத்தினுடைய முடிவுல சில காரியங்களை நம்ம தீர்மானிக்கலாம். அந்த சம்பவம் நிகழ்ந்த கால பாடப்பகுதி எதுவும் பார்க்கும் போது, மார்க் 10:17-24.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது.
சகோதரர்களே, அப்போ நம்முடைய கர்த்தருடைய அந்த முதலாம் அருகில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அப்ப இந்த ஒரு சம்பவம் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ஐஸ்வர்யத்தை பத்தின ஒரு பாடம் நம்ம இங்க கற்றுக்கொள்ளலாம். என்ன பார்க்கும் போது, கர்த்தருடைய அந்த ஒரு பணியில ஒரு ஐஸ்வர்யா நாங்க என்ன பண்றாருன்னா குறிக்கிறார். அப்ப பாருங்க, முதலாவது வசனம் வாசிங்க, 17வது வசனம்.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அப்போ பாருங்க, இந்த ஒருவன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சரியா பார்த்தோம்னா, அவர் ஒரு பரிசேயர். நம்முடைய கர்த்தருடைய முதலாம் அருகில அவர் விரோதமாக செயல்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மெயினா இந்த பரிசேயர் மற்றும் சதுசேயர் தான். அதுல ஒருவர் தான் இந்த பரிசேயர். வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த ஒரு தாழ்ச்சியை பாருங்க, ஓடி வந்து அவருக்கு முன்பாக என்ன பண்றாரு, முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு உள்ளபடி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கர்த்தருடைய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் இல்லைங்களா. அப்ப நல்லவன் என்று சொல்வானுங்கிற போது கர்த்தருடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தர் இங்க வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படிங்கறதுல பார்க்கும் போது, யாக்கோபு 1:17
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை.
இப்ப பரலோகத்திலிருந்து இறங்கின மாபெரும் கிருபை என்ன தெரியுங்களா, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் மறைமுகமா கேட்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. அப்ப நல்லது ஒண்ணு வந்து இருந்துச்சுன்னா அது பரத்துல இருந்து தான் வரணும். அப்ப நீ என்னை பரத்துல இருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனை என்று விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிற அந்த கேள்வி தான், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட அங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறோம். அப்ப அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் யாருங்க, ஒரு பரிசேயர். இவர் யாருக்கு எந்த ஒரு பிரமாணத்துக்குட்பட்டவர் அப்படின்னா, இவர் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர். முதலாவது காரியம், நம்ம ஒரு விஷயம் இங்க நம்ம தெளிவா சொல்லலாம், ஒருவேளை யாரா இருந்தாலும் சரி, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றனா முழுமையா நிறைவேற்றும் போது அதுல உள்ளது என்ன தெரியுங்களா, நித்திய ஜீவன். இது நிறைவேற்ற முடியுமா முடியாதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா நிறைவேற்றினா, நியாய பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றினா அதுல உண்டானக்கூடிய பலன் என்ன தெரியுங்களா, நித்திய ஜீவன். இப்போ இந்த ஒரு பரிசேயருக்குள்ள சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாயிருச்சு, எத்தனையோ நூற்றாண்டுகளாயிருச்சு, ஆனா இன்னமும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறவங்க யாருமே நித்திய ஜீவனோட வாழல, அல்லது நித்திய ஜீவன் எங்கேயுமே என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. இதுக்கு என்ன காரணம், இதை சோதிக்கணுங்கிறதுக்காக, இதுக்கு இதை குறிச்ச ஒரு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் கர்த்தர்கிட்ட அவர் வராரு. ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சூழ்ந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், அதுக்கு கர்த்தருடைய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனம் வாசிங்க.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார்.
சரி, இந்த ஒரு பதில் வந்து பார்க்கும் போது நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்குரிய பதிலா இது. இது என்ன ஒரு பதில், கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிக்கணும், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அந்த ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கணும். ஆனா இவர் வேறு விதமான பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட கற்பனைகளை நீ கை கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வி சரிங்களா, ஆனா இது சரியான பதில் தான். எப்படி தெரியுங்களா, இந்த பரிசேயனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டவர், நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர். ஏன் ஒரு பரிசேயன் கர்த்தரிடத்துல வரணும்? ஏன் அநேக பரிசேயர் கர்த்தரிடத்துல ஓடி வந்து அநேக டவுட்ஸ் கேக்குறாங்க தெரியுங்களா? முதலாவது கர்த்தர் குற்றப்படுத்துறது அடுத்த விஷயம். முதலாவது இயேசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் பிடிக்கும், எந்த காரியத்தில் தெரியுங்களா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற காரியத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் பிடிக்கும். பரிசேயர் எல்லாரும் முதலாவது அவர்கிட்ட தேடி வந்ததுக்கு காரணமே அதுதான். ஆனா ஓடி வந்தவங்க முதலாவது கர்த்தர்கிட்ட அந்த நியாயப்பிரமாண ரீதியா தான் டவுட்ஸ் கேட்கறாங்க. ஆனா இவருடைய பதில் அநேக வேலைகள்ல வேற விதமா இருக்குது. அவ்வேளைகள்ல என்ன விதமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒத்ததாவே இருக்கும். ஆனா இந்த பரிசையன்ட்டு அவர் அப்படி சொல்லல, இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட பதில் தான் அவர் சொல்லார். இவைகளே கை கொள்கிறாயா அப்படின்னு நான் கேட்கறேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல தெரியுங்களா?
அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான்.
ஆமா, இங்க பாருங்க, இது ஒரு அங்கீகாரமா கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு பரிசேயன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, இவளை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறேன், சிறு வயது முதலே என்ன பண்ணிருக்கிறேன், கை கொண்டு வருகிறேன். அப்ப இந்த ஒரு காரியத்தை நம்ம வேறு விதமா பார்த்தனா, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்களை நம்ம பாராட்டலாமா? இன்னைக்கு ஒரு சகோதரர் எல்லா வகையிலும் நீதியோட வாழ்றாருன்னா நம்ம அதை பாராட்டலாமா? பாராட்டலாம் இல்லைங்களா? ஆனா எதுக்காக பாராட்டணும்? ஒழுக்கமா இருக்கிறதுக்கு பாராட்டணும். ஆனா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில யாருமே தவறான வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுடைய பார்வையில யாருமே தவறான வாழ்க்கை வாழக்கூடாது. அப்ப எல்லாருமே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை தான் வாழணும். இது ஒவ்வொருவருடைய கடமை, இது எல்லாருடைய கடமையும் கூட. இன்னைக்கு நம்ம ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லிட்டு நம்மளை நாமளும் பெருமைப்படுத்தக்கூடாது. நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ற ஒரு சகோதரரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெருமைப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? நீதியா வாழணுங்கிறது நம்மளுடைய கடமை. அப்ப இந்த ஒரு விஷயத்துல பாராட்டுதல்ங்கிறதுக்கு இடம் இல்ல. இந்த பரிசேயன் சொன்ன பதில் பாராட்டுதல பெறதுக்காகவோ இல்லையாங்கிறத நம்ம அங்க பார்க்க வேணாம். ஆனா ஒண்ணு சொல்றாரு, அவர் சிறு வயது முதல என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கற்பனைகளை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, கை கொண்டு வருகிறேன் அப்படிங்கறது அவருடைய பதிலா கூட இருக்குது. அப்ப கர்த்தர் இந்த ஒரு பதில கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. காரணம் என்னத்தீங்களா, இந்த பரிசேயனுடைய அந்த ஒரு அவருடைய குணலட்சணம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா, பரிசேயர்கள் உண்மையிலே எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? எப்படிப்பட்டவங்க பரிசேயர்கள்? யாருக்கும் தலை வணங்க விரும்பாதவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உள்ள குணம் என்ன தெரியுங்களா, அவங்கள்ட்ட தான் வந்து எல்லா டவுட்ஸ் கேட்கணும். அவங்கள்ட்ட தான் எல்லாரும் வந்தும் நியாயப்பிரமாணத்தையும் எல்லா முறைமைகளையும் எப்படி கை கொள்ளணுங்கிற ஒரு அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் அவங்கள்ட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். மற்றவங்க யாரும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆனா இந்த பரிசேயன் அப்படி இல்லை. என்ன பண்றாரு தெரியுங்களா, பப்ளிக்கா வந்து கர்த்தர்கிட்ட என்ன பண்றாரு, முழங்கால் படிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்ன தெரியுது தெரியுங்களா, அவருடைய மனத்தாழ்மை நல்லாவே தெரியுது. ஒரு பரிசேயன் மற்றவர்களுக்கு முன்பாக வந்து முழங்கால் படிட்டு, போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரம் கொள்ள என்ன செய்யணும்? உண்மையிலே அது சின்சியரான ஒரு கேள்வி. அது அதாவது அவருடைய கேள்வியில என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய பதில் என்னவா இருந்தாலும் அதை நான் செய்ய என்ன பண்றேன், தயாரா இருக்கிறேன். இந்த ஒரு தீர்மானம் அவர்கிட்ட காணப்பட்டச்சு. அதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவரை பார்த்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுங்களா, சொல்லாரு பாருங்க, வாசிங்க.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார்.
பாருங்க, இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் வருத்தப்பட்டாரு. ஆனா கர்த்தருடைய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டினா, உனக்கு உண்டான யாவற்றையும் ஒரு குறைவா நீ என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, நீ உனக்கு உண்டான யாவற்றையும் என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும். இது கர்த்தருடைய கட்டளையா இல்ல நியாயப்பிரமாணமா? இது கர்த்தர் கட்டளையா கொடுக்கறாங்களா, நியாயப்பிரமாணத்துல இருந்து சுட்டி காட்டுறாருங்களா? கட்டளை நியாயப்பிரமாணத்துல இருந்து அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாரு தெரியுங்களா, நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல. அதத்தான் சொல்றாரு, இவர்கிட்ட ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்ன தெரியுங்களா, அவர் அவர்கிட்ட மாத்திரம் அன்பு கூர்ந்துட்டு இருக்கிறார். அதனால அவர்கிட்ட விருப்பம் இல்ல. என்ன விருப்பம் இல்ல தெரியுங்களா, தன்னிடத்துல அன்பு கூர்ந்தது போல பிறனிடத்துல அன்பு கூறுகிற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாரம் அவர் என்ன பண்ணல, அவர் நிறைவேற்ற விரும்பல. முதலாவது மூன்று பிரமாணங்கள்ல தேவனுக்குரிய பிரமாணம், மீதி இருக்கிற பிரமாணங்கள் எல்லாமே மனுஷருக்கு மனுஷர் காட்டக்கூடிய ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற அவர் விருப்பம் இல்லாதவரா இருக்கிறார். அப்போ என்ன பாத்தீங்களா, அவரால் அவருக்கு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அவருக்கு கவலை உண்டாயிருச்சு. அவர் எப்படி தெரியுங்களா, அவரு எப்படி போறாரு, 22வது வசனம் வாசிங்க.
அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோட போய்விட்டான்.
ஆமா, என்ன செல்வம் வச்சிருந்தார் அவரு? அழிந்து போகிற செல்வத்தை தான் வச்சிருந்தாரு. ஆனா அந்த அழிந்து போகிற செல்வத்துக்காக பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷ அவர் அடைய விரும்பல. தேவனுடைய சித்தம் இதுதான். தேவன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் வைக்கிறார். நான் உங்களுக்கு தரப்போற அந்த பந்தய பொருளோ அல்லது பரிசு பொருளோ, நான் உங்களுக்கு ஆஸ்தியா வச்சிருக்கிற என்னுடைய பொக்கிஷங்களோ, நீங்க கொடுக்கற எதுக்குமே நிகராகாது. நம்ம செலுத்துற பலிகள், நம்ம இழந்து போற காரியங்கள், நம்மளுடைய உலக உரிமைகள், இதுக்கு எதுவுமே நிகராகாது. ஆனா நான் அவைகளை இதுக்கு பதிலா கேட்கல, புரியுதுங்களா? அதாவது இதுக்கு பதிலா ஒரு, அதாவது ஒரு தராசுல வைக்க விதமா நான் கேட்கல. இதுல எனக்கு தேவை என்ன தெரியுங்களா? உங்களுடைய இருதயம் தான். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, இதனுடைய சோதனை தான் இந்த ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கறது தான் தேவனுடைய அந்த ஒரு சோதனையா கூட இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஒரு சோதனை அந்த ஐஸ்வர்யானுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவன் பின்னிட்டு திரும்ப ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அதான் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, எவ்வளவு சீஷர்களை பார்த்து சொல்றாரு பாருங்க 23வது வசனத்துல.
அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார்.
அப்போ நம்ம பணங்காசு உள்ளவர்களா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதா இல்லைங்களா? நம்ம கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்து வசதி குறைவா இருக்க முடியாது. எல்லாரும் வந்து பணம் ஜாஸ்தி கம்மி உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. இங்க ஜாஸ்தி பணம் உள்ளவங்களும் இருக்கலாம், ஐஸ்வர்யங்களும் இருக்கலாம். அப்ப கண்டிஷன் பார்க்கும் போது இங்க பரலோக ராஜ்யத்தில் நுழைகிறதுக்கு இந்த ஐஸ்வர்யம் ஒரு தடையா இருக்குமா? ஐஸ்வர்யம் தடையா இல்லைங்க, உங்க இருதயம் தான் தடையா இருக்குது. இல்ல, நம்மளுடைய இருதயம் தான் இங்க தடையா இருக்குது. என்ன தடையா இருக்கு தெரியுங்களா? நம்ம கொடுத்தா இருதயத்தை தேவனுக்கு முழுமையா கொடுக்கணும். தேவனுக்கு இருதயத்தை கொடுத்தா முழுமையா கொடுக்கணும். உடன்படிக்கை பண்ணனா முழுமையா அதை நிறைவேற்றணும். தேவன் எதிர்பார்க்கறது எல்லாமே முழு தத்தம் தான். அதான் நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதானமான கற்பனை. என்ன சொல்லுதுங்க? உன் தேவனாய கர்த்தர் இடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்புக்குரு. முழு பலம் இருக்கணும் அதுல. அதாவது நம்மளுடைய சக்தி எல்லாம் திரட்டி அதுல கொடுக்கணும். இந்த முழுமை 1% குறைஞ்சிட்டா கூட இழந்து போயிரு. ஏன்னா திரள் கூட்டம் எங்க வராங்க தெரியுங்களா? திரள் கூட்டம் 1 ஸ்லிப்ல தான் மிஸ் ஆகுறாங்க. பந்தயத்துக்கு போராடி ஜெயிக்கிறவங்க இலக்கு அடையும் போது அவனுக்கும் அந்த இலக்கை அடையறவங்களுக்கும் பின்னாடி இலக்க வரவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா? வெகு கொஞ்சமா தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். இவங்க மிஸ் ஆயிட்டா யாரும் தாண்டிடுவா? அவங்க தாண்டிருப்பாங்க. அந்த கன நேரம் தான் இங்க கூட ஒரு தடையா இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இங்க பொக்கிஷம், நம்ம பொக்கிஷம் பூமியில வச்சிருந்தா நம்ம இருதயம் எங்க தான் இருக்கும்? பூமியில தான் இருக்கும். இங்க நம்ம பணங்காசு நிறைய சேர்த்து வச்சு இந்த பணங்காசு எப்படி மெயின்டைன் பண்றது, இதை நம்ம எப்படி செலவு பண்றது, இதை நம்ம எப்படி தாளந்துகளா மாத்த தெரியாம நம்ம வந்து தடுமாட்டிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம இருதயம்லாம் எங்கதான் சுத்திட்டு இருக்கு தெரியுங்களா? இங்கதான் சுத்திட்டு இருக்கும். பரலோக ராஜ்யத்தினுடைய பிரவேசத்துக்கு அது தடையாத்தான் இருக்கும். அப்ப நம்முடைய சிந்தை தான் தேவனுக்கு முக்கியமா இருக்குது. இந்த ஒரு சிந்தை தான் தேவன் கூட பாக்குறாரு. மத்தேயு 6:19.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பாருங்க என்ன நடக்குது. இந்த உபதேசம் இன்னைக்கு நடக்குதுங்களா இல்லையா? இந்த கற்பனை நிறைவேற்றி தான் இருக்கு உலகத்துல. யாரோ ஒருத்தர் நல்லா சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கொள்ளடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அனுதினமும் நம்ம அந்த தலைப்பு செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. நம்ம இன்னைக்கு புதுசா பார்க்க வேணாம். ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? அவர் சொல்லிச்சுட்டு போயிட்டாரு, நீங்க பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்கப்பா. இத உலகத்துக்கு இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். யாருங்க? புது சிருஷ்டிகளுக்கு நான் சொல்றேன், பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்க. அந்த பொக்கிஷம் சேர்த்து வச்சீங்கன்னா முதல் டேஞ்சர் அந்த பொக்கிஷத்துல தான் உங்க இருதயம் நிறைஞ்சிருக்கும். ரெண்டாவது, திருடர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கண்ணமிட்டு போயிருவாங்க. இதனால நீங்க என்ன ஆயிருவீங்க, துக்கப்பட்டுட்டு ஏதோ ஒரு பரிசை, மாபெரும் பரிசை நீங்க இழந்து போயிருவீங்க அப்படிங்கிற. அப்ப பாருங்க, நம்ம இருதயம் எங்கேயோ அங்க இருக்கும். அப்ப அந்த பொக்கிஷம்ங்கிறது நம்மளுடைய பணம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடையணும்னு நம்ம அடைய நினைக்கிற அந்த இலக்கு, பதவியா இருக்கலாம், அல்லது அந்தஸ்தா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், அல்லது இந்த உலகத்துல நம்ம அடைய வேண்டிய புகழ்ச்சியா கூட இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இவைகள் எல்லாமே பொக்கிஷத்துக்கு அடையாளமா தான் இருக்குது. இதுதான் உலக கவலைகள், பொக்கிஷம். இத நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருந்தீங்களா, பூமிக்குரிய இந்த ஒரு ஜீவியத்துல நம்ம பரலோக வாய்ப்பை பெற முடியாது அப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கூட நம்ம ஒரு விஷயத்த நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பார்த்தா இந்த பணங்காசை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற சகோதரர்களுக்கு நன்மை செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது? அதுக்காக நான் சம்பாதிக்கலாமே. அல்லது இன்னொரு வகையில சொல்லலாம், நான் வந்து இந்த ஒரு பொருளை வந்து நான் சம்பாதிக்கிறதே மத்தவங்களுக்காக தான், எனக்காக இல்லை அப்படின்னு சில வேலைகளை நம்மளே நாமளே வஞ்சிச்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பிசாசு தூண்டுக்கிற ஒரு வஞ்சனை. இந்த வஞ்சனைகளுக்குள்ள நம்ம அகப்படக்கூடாது, படிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நீங்க சம்பாதிக்கணும்னு போயிட்டாவே நிச்சயமா என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, பந்தய பொருளை பெற முடியாது. அதான் கர்த்தர் சொன்னாரு, உள்ளது போதும் என்றிருங்கள். நீங்க சம்பாதிக்கணும், உங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், தடை இல்லை. உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும், தடை இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு எல்லை நீக்கணும். இந்த எல்லை எல்லை மீறி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருந்த தெரியுங்களா, பழைய மாமிச வாழ்க்கை நம்ம நம்மள என்ன பண்ணிடும் தெரியுங்களா, ஆக்கிரமிச்சிடும். புதிய சிந்தை என்ன பண்ணிடும், மறிச்சு போயிடும். இப்படி நிறைய பேரை சோதிச்சு இழந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம உண்மையா கூட சொல்லலாம். இப்படி நிறைய சோதனைகள் நிகழ்ந்திருக்குது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம பலி செலுத்தணும்னு இங்க வந்திருக்கிறோம். இந்த பலி செலுத்துறதல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா, நம்முடைய காலம், நம்மளுடைய நேரம், நம்ம வைத்திருக்கக்கூடிய தாளந்துகள், இவைகள் வச்சுதான் நம்ம பலி செலுத்த முடியும். இவர்கள் ஏற்கனவே மிகவும் குறைவுள்ளதா இருக்குது. அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பும் ரொம்ப குறைவு, காலமும் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும் போது ஐஸ்வர்யத்தை தேடி நம்ம போய் நம்ம அங்க மாட்டிக்கிட்டோம்னா நிச்சயமா பந்தய பொருள்ல நம்ம இழந்து போயிருவோம். அப்ப இதுதான் ஒரு இச்சை அடக்கத்துல ஒரு மாபெரும் ஒரு இச்சை அடக்கம். நமக்கு எல்லாமே ஒரு லிமிடேஷனோட வாழணும். ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கைங்கிறது அதுதான். ஒரு ஒழுக்கங்கிறது எப்படி காலையில இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த மணிக்கு சாப்பிடணும், இப்படிப்பட்ட ட்ரெஸ் உடுத்தணும், இந்த டைமுக்கு வேலைக்கு போகணும், இப்படி என் குடும்பத்தை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு என்ன தின தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோமோ, இதை நம்ம ஒழுக்கமா நினைச்சிருக்கிறோமோ, அதை போலவே புது சிருஷ்டிக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. இந்த ஒழுக்கம் என்ன தெரியுங்களா சொல்லுது, அவனும் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்களே நடக்கிறவன். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய தாளந்துகளையும் நமக்காக செலவு பண்றதுக்கு வாய்ப்பு குறைவா இல்லைங்களா, நிச்சயமா குறைவு. அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து நிச்சயமா இந்த பந்தய பொருள்ல நம்ம அடையாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்திலும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எடுத்து போட வேண்டியவர்களா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வரக்கூடிய சோதனைகள்ல நம்ம சோர்ந்து போக கூடாது. ரோமர் 2:7
சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து, அப்ப சோர்ந்து போக கூடாது. சோர்வு நம்மளே எங்க தெரியுங்களா வருந்துறீங்களா, சோர்வு வருதுனாவே அது ஒரே சிந்தை இல்லாத இடத்துல தான் சோர்வு வரும். இலக்க நோக்கின அந்த பார்வை இல்லாத இடத்துல தான் சோர்வுகள் வரும். தேவன் மேல விசுவாசம் இல்லாத காரியத்தில் தான் சோர்வு வரும். தேவனை எந்த அளவுக்கு நம்ம பட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உச்சாரணங்களா இந்த ஒரு பணியை நம்ம செய்வோம். ஏன்னா தேவன் நம்மள இந்த பூமியில யாரா வைத்திருக்காரு தெரியுங்களா, யாரா வைத்திருக்காருங்க, நம்ம யாருங்க தேவனுடைய பிள்ளைகளா ஊழியக்காரங்களா? நம்ம முதலாவது தேவனுடைய ஊழியக்காரங்களா இருக்கும். ஊழியக்காரங்களா இருந்து நம்ம செயல்பட்டாதா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக நாங்கள் தகுதி பெற முடியும். இப்ப இந்த ஒரு காரியத்தையும் கூட நம்ம வந்து உறுதியா எடுத்துக்கிட்டு சரியா நம்மளை சீர்தூக்கி பார்த்து புதிய சிந்தனையோட கூட புது சிருஷ்டிக்காக நம்ம ஜீவிக்கும் போது தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பொறுமையாக யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமா.